கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 12, காத்திருப்பாய் வந்துவிடுவேன். இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
ஒன்றும் இல்லை, களம் பழுது பார்த்து இன்று முடிந்துவிடும் அல்லவா என்று கூறி பொருளற்று சிரித்தார்.
இன்பவள்ளி குடிலுக்குள் சென்று விட்டால் கலபதியை சூழ்ந்திருந்த மயக்கம் விலகியது. அந்த இடத்தை மெல்ல ஆத்திரம் ஆக்கிரமித்தது.
தங்கள் வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது, இரவும் பகலுமாக முடித்திருப்போம்.
குறவை கூத்தில் கலந்து கொள்ள பணியாட்கள் போய்விட்டனர்.
முதல் நாள் கூத்து என்றால் மறுநாளும் அவர்கள் வருவதில்லை.
இந்த தலைமுறை இளைஞர்களை ஒன்றும் கேட்க முடிவதில்லை.
அவர்கள் மனம் போனபடிதான் வேலை செய்கின்றார்கள்
என்றார் கார்மிகம். கலபதியின் கோபம் மெல்ல மெல்ல அதிகமாகியது.
உங்கள் வேலைக்காரர்களை பற்றி நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டாமா? நாங்கள் போக வேண்டிய தொலைவை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? சாவகமும் தாண்டி சென்று சீனத்தில் பல துறைகளை அடைய வேண்டும். அங்கிருந்து பண்டங்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் எங்கள் ஊர் அடைய வேண்டும்.
ஒரு நாள் இரண்டு நாட்களில் ஆகிவிடுமா? ஊர் திரும்ப எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் என்று தெரியவில்லை.
என்னை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. களத்தில் வேலையாட்களில் வீடுகளில் அவர்கள் திரும்பும் நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள்.
களத்து காவல் வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியமோ மிக அதிகமாகிவிடும்.
இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தாமதமாகிவிட்டால்...
கலபதி இடைவெளியின்றி பேசினார். கார்மிகன் மிக முன்கோபக்காரர். எந்த காரியமும் திட்டமிட்டபடி முடிய வேண்டும் என்பதில் கண்டிப்பு மிக்கவர்.
குறிப்பிட்ட நேரத்தில் எந்த பணியாளராவது இட்ட வேலையை முடிக்கவில்லை என்றால் தீவி அதிரும்படி கூவுவார்.
தலைவலி கால்வலி என்று கூறினாலும் ஒப்பமாட்டார்.
அப்படிப்பட்டவர் குன்ற குறவையை காண பணியாட்கள் செல்வதை அனுமதித்தார் என்றால் மறுநாளும் வேலைக்கு வராததை அவர் கண்டும் காணாதிருந்திருந்தார் என்றார்.
அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும்.
காரணம் கலிங்கத்து களத்தை தாமதப்படுத்துவதன் நோக்கமே.
அந்த களத்தில் பயணம் செய்யும் சித்திரசேனனுக்காகத்தான்.
சித்திரசேனனுக்காகவா? வியப்பாக இருக்கிறது.
அந்த வணிகர் சீனத்துக்கோ புட்பகத்துக்கோ செல்கின்றார்.
கார்மிகன் அவரை முன்பின் அறியார். அவருக்காக கலிங்கத்து களத்தை தாமதப்படுத்துவான் ஏன்?
கார்மிகனுக்கு சித்திரசேனனை முன்பின் தெரியாது. ஆனால் அவர் மகள் இன்பவள்ளிக்கு அவனை தெரியும்.
இருவரும் கந்தர்வ லோகத்தில் கைகோர்த்து பேசி கழித்திருக்கின்றார்கள்.
சந்திர மண்டலத்திலே அவர்கள் இசையிலும் நடனத்திலும் காலம் கழித்திருக்கின்றார்கள்.
குபேரபுரியிலே இருவரும் சொல்லின் பத்திலே பிணைந்து போதை கொண்டிருக்கின்றார்கள்.
இப்போது முல்லைத்தீவின் மோகன நிலவில் நேரம் போவதே தெரியாது. இதயமும் இதயமும் கலக்க பேசியிருக்கின்றார்கள்.
கண்ணோடு கண் காவிய மொழியிலே கதை கூற கேட்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள்.
இன்பவள்ளிக்கு ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை கார்மேகன் அறிந்தார்.
இரண்டு நாட்களாக மிக குதூகலத்தோடு அவள் இருப்பதை அவர் அறிந்துதான் இருந்தார்.
அவள் களிப்படைந்திருப்பதன் காரணத்தை அவர் அறிந்து கொண்டார்.
அந்த தீவின் மற்ற இளைஞர்களோடு அவள் பேசுவதை கூட விரும்பாத அவர் வேற்று நாட்டவரோடு பேசுவதில், அவனோடு தனித்து அளவலாவுவதில் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் அதில் அவருடைய முழு சம்மதமும் இருக்கிறது என்றுதான் பொருள்.
சித்திரசேனன் அன்று குடிலுக்கு வந்து பேசிக் கொண்டிருந்த போதே அவனை புரிந்து கொண்டு விட்டார் கார்மேகன்.
அவன் உண்மையில் வணிகன் அல்லன் என்பதை அறிந்து கொண்டார்.
தமிழை மிக தெளிவாக அவன் பேசியது கண்டு அவன் சோழ நாட்டவன் என்று மனத்தில் யூகம் செய்து கொண்டார்.
அவனுடைய தோற்றத்தை அங்கு அடையாளங்களை அவன் கரத்தில் உள்ள அற்புத ரேகைகளையும் அவர் கூர்ந்து கவனித்தார்.
உண்மையில் சித்திரசேனன் வணிகன் அல்லன், சோழ நாட்டை சேர்ந்த உயர்குடியில் பிறந்த இளைஞன்.
ஏதோ காரணமாக இப்படி மாற்றுறவில் கடல் கடந்து செல்கின்றான் என்பதாக முடிவு செய்து கொண்டார்.
தன் மகள் அவனோடு கடற்கரை அருகே புன்னை சோலைப்பாறைக்கு செல்வதில், அவன் எதிரி நடனம் ஆடுவதில் அவர் எவ்வித தடையும் செய்யவில்லை.
அந்த தீவின் தலைவனின் மகன் இன்பவள்ளியின் மீது காதல் கொண்டு அவளோடு பேச பல முறை முயன்றார்.
வழக்கமாக அவள் சென்று கடற்கரையை உற்று நோக்கியவாறு இருக்கும் பாறை அருகே அவளை தொடர்ந்து சென்று அவளோடு பேச முற்பட்டார்.
இதை அறிந்து கார்மேகன் கோபம் கொண்டார்.
தன் கைத்தடியை சுழற்றியவாறு அவனிடம் சென்று, இனி தன் மகளை தொடர்ந்து செல்ல முயல்வானாகில் அவன் காலை முறித்து விடுவதாக எச்சரித்தார்.
சிறிது காலம் அத்தீவின் தலைவனுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது.
நாளடைவில் கார்மேகனுடைய உண்மை குணமறிந்த அவர் தன் கோபத்தை மாற்றிக்கொண்டார்.
அப்படிப்பட்டவர் தன் மகளின் போக்கை ஆதரிக்கின்றார் என்றால்,
அப்பா அவர் சாதாரண வணிகர் அல்லப்பா
என்று குதூகலமாக இன்பவள்ளி கூறியது கேட்டு கார்மேகன் களிப்படைந்தார்.
மகளே, உனக்கு அவரை பிடித்திருக்கிறதா? உன் நல்வாழ்வு என் நல்வாழ்வு, ஆனால் பார்த்து பிழை
என்று கார்மேகம் இன்பவள்ளியின் தலையை கோதியவாறு கூறிய போது இன்பவள்ளி வெட்கத்தால் தலை குனிந்தாள்.
அந்த வெட்கம் முதல் நாள் இரவு பாறையிலே அருள்மொழியிடம் அவள் கொண்ட வெட்கத்தினின்று வேறுபட்டிருந்தது.
அவள் இதயம் பொங்க பூரித்தது. அவள் அங்கிருந்து குதித்தோடினாள்.
அருண்மொழிவர்மன் கண் விழித்த போது அவனால் எழுந்திருக்க இயலவில்லை.
உடலில் சோர்வும் வலியும் இருந்தன.
மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். கார்மேகனும் கலபதியும் அங்கு வந்தனர்.
என்ன சித்திரசேனரே, சோர்வுற்று காணப்படுகின்றீர்
என்று வினவினார் கலபதி.
இரவு முழுவதும் திறந்தவெளி மணலில்லா படுத்துறங்கினீர், உடல் எல்லாம் மரண வழி வலிக்குமே என்றார் கார்மேகம். அருண்மொழி மெல்ல எழுந்திருக்க முயன்றார்.
கவர்னரேக அருவியில் நீராடுங்கள், உடல் களைப்பு போய்விடும் என்று கலபதி கூறினார்.
எங்கள் தீவை பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கின்றீர்களே என்று கேட்டார் கார்மேகன்.
களபதி யாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். சில இடங்களில் பயங்கர நோய் தரும் தண்ணீர் இருக்கும், சில இடங்களில் உணவுப் பொருளோடு விஷசத்தும் சேர்ந்திருக்கும். அவற்றை அறித்து களத்தில் உள்ளவர்களை எச்சரிப்பது என் கடமை என்றார் களபதி.
அப்படி என்றால் அருவியில் குளிப்பது நல்லது என்கிறீர்களா என்று அருண்மொழி கேட்டார்.
சந்தேகம் என்ன, நானும் வருகின்றேன் என்று களபதியும் கிளம்பினார்.
கவனித்து துறையில் இறங்குங்கள், குளித்து விட்டு உடனே வந்துவிடுங்கள், ஒற்றையடி பாதையின் வழியே வேறு எங்காவது போய்விடப் போகின்றீர்கள் என்று எச்சரித்தார் கார்மிகன்.
போவதா? குளித்து விட்டு வந்தவுடன் அங்கே இருந்து களத்தின் வேலையை விரைவில் முடிக்க நான் நேரடியாக கவனிக்கப் போகின்றேன்.
களபதி, உங்களுக்கு சந்தேகமா? நாளைய தினம் களம் ஆயத்தமாகிவிடும். உங்கள் வேலையை முடித்து விட்டால் தானே வேறு மரக்களம் வருவதற்கு துறையை சரி செய்ய முடியும். சந்தேகமே வேண்டாம், நாளை உங்கள் களம் கம்பீரமாக பாய்விரித்து ஓடும் என்று கார்மேகன் அருண்மொழியை நோக்கியவாறு கூறினார்.
அருண்மொழியும் களபதியும் சுவர்ண ரேகா அருவியை நோக்கி கிளம்பினர். வழியை நன்கறிந்தவர் போன்று களபதி முன் செல்ல அருண்மொழி பின் சென்றார். அடர்ந்த புதர்களுக்கு நடுவே சென்ற ஒற்றையடி பாதையின் வழியே அவர்கள் சென்றனர். மெல்லிய பூங்காற்றோடு பலவித மூலிகைகளின் மனமும் கலந்து வீசின. புதர்களில் நின்று குழி முயல்கள் விழுந்தடித்து ஓடின. களபதி தன் கடல் அனுபவத்தை கூறிக்கொண்டே வழி நடந்தார். முன்பெல்லாம் கடல் பயணம் எப்படி பயமற்று இருந்தது என்பதையும், இப்போது எவ்விதம் பயத்தை மடியில் கட்டிக்கொண்டு செல்ல நேரிடுகின்றது என்பதையும் பற்றி அவர் கூறினார்.
சோழ நாட்டவர்கள் தங்கள் களங்களை சரிவர பாதுகாக்க அறியாமல் போவதால் கடற்கொள்ளைக்காரர்கள் எளிதில் அவர்களை தாக்கினார்கள் என்றும், அதே சமயம் மற்ற நாட்டு களங்கள் வரும்போது அவர்கள் தாக்க முயல்கின்றனர் என்றும் கூறினார்.
இந்த தமிழ்நாட்டவர்கள் பேசுவதில் தான் கெட்டிக்காரர்கள், செயலில் ஏதும் இல்லை. மற்ற நாட்டவர்களைப் போல் களம் கட்ட ஆசை, களம் ஓட்ட ஆசை, ஆனால் அதற்கு பரம்பரை பழக்கம் இருக்க வேண்டும். கலிங்க நாட்டவர்கள் மகாபுத்திரனின் காலம் தொட்டு கடலில் களமோட்டி புகழ் பெற்றவர்கள் என்றார்.
அருண்மொழிவர்மன் தொண்டையை கணைத்துக் கொண்டு, ஐயா களபதியே, கடற்கொள்ளைக்காரர்கள் களங்களுக்கு தொந்தரவு கொடுப்பது பற்றி இப்போதுதான் நான் அறிகின்றேன். ஆனால் தமிழ்நாட்டவர்களின் களமோட்டம் திறமையை பற்றி குறைவாக மட்டும் மதிப்பிடாதீர்கள். அந்த நாட்டில் நான் சுற்றி அலைந்தவரை அந்த இனத்தவர் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாணிபத்திலும் கடலிலும் களம் செலுத்தியவதிலும் சிறந்திருக்கின்றனர். அவர்களது பெருமையை ஒரு பாடல் தெரிவிக்கிறது, கூறுகின்றேன் கேளுங்கள். உலகு கிளர்ந்தன்ன உருகெழும் அங்கம் புலவத்திரை பெருங்கட நீரிடை சோழ விரைவு மெல்லையும் அசைவின்றாகி விரை சலல இயற்கை வங்குழாட்ட கூடுயர் திணிமணலகன்றுரை நீகான்.
ஐயா போதும் போதும், நீங்கள் இப்போது பேசுவது எந்த பாஷை என்று களபதி வினவினார்.
தமிழ் மொழி, அந்த தெய்வ மொழியில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்த பாடலாம் இது. அந்த கால தமிழர்கள் பெரும் களங்கள் அமைத்து அதில் திரளான மக்களையும் பொருட்களையும் சுமந்து செல்வர். உங்களை போன்ற கப்பல் தலைவனுக்கு நீகான் என்று பெயர்.
ஓஹோ,
தமிழரது களம் சீன நாட்டிற்கு வருகிறது என்றால் அந்த நாட்டவருக்கு கொழிப்பு. சீன நாட்டவர் கப்பல் கட்ட தெரிந்திருந்தார். அப்போது அந்த காலத்தை களமோட்டி தலை நிமிர்ந்து நின்றவன் தமிழன்.
அப்படியா?
மரக்கல சாஸ்திரத்தில் மிகச்சிறந்த பனிக்கலங்களின் பெயர் விதம் தெரியுமா? வங்கம், தோணி, யானம், தங்கு, மதலை, திமிழ்பாறு, அம்பி, பகிரி, சதாவேபாரி, நவ்வே, போதந்தோல்லை, நாவாய் ஒன்றியை மேதகு நீர்மேல் ஓடு மரக்கலம்.
சித்திரசேனரே, நீர் சகலகலா வல்லவர் போலும் எல்லாம் அறிந்திருக்கின்றீர். ஆனால் கடற்கொள்ளைக்காரர்கள் தமிழ்நாட்டு கடற்கரை ஓரமாக தான் அலைகின்றார்கள். அவர்களை அழிக்க நீர் வழியறியவில்லை?
கொள்ளையர்களை பற்றி சரியான தகவல் கிடைத்தால்தான் அதை சோழ நாட்டு அரசரிடம் சென்று கூறுவேன். படை திரட்டி வந்து அவர்களை நசுக்க வழி செய்வேன்.
வழியில் நீர் அவர்களை பற்றி அறியாமலா போகப் போகின்றீர்?
அவர்கள் பேசிக்கொண்டே அருவிவில் இடமருகே வந்துவிட்டனர். சிறு குன்றின் பிளவுபட்ட இடத்தில் நின்று இழும் என்ற ஒலியோடு அந்த அருவி வீழ்ந்து கொண்டிருந்தது. அருவி நீர் வீழ்வதால் போ என்று ஒலி எழுந்த வண்ணம் இருந்தது. அது வீழ்ந்த இடத்தில் நின்று நீர் திவளைகள் புகை போல் எழுந்து காற்றிலே கலந்து எங்கும் பரவின. நீரிலே செந்நிற பூக்கள் மிதந்து வந்தன. பச்சை நிற கொடிகள் பறந்து பரவி வந்தன. களபதி அருவியின் அழகை காணவில்லை. நீர்த்துளிகள் தரித்து சிதறும் போது சூரியனின் கதிர்கள் ஈழ அற்புத வண்ண ஜாலங்கள் ஏற்படும் அழகை கவனிக்கவில்லை. அருவி நீர் வழிந்து சுழன்றோடும் சிறப்பை கவனிக்கவில்லை.
சித்திரசேனரே, நன்றாக அமிழ்ந்து குனியுங்கள், நான் ஒரு மூலிகையை தேடி வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் அருகே இருந்த புதரை விலக்கிக் கொண்டு எங்கோ சென்றார்.
சித்திரசேனன் அருவியில் நீராட ஆயத்தமானான். அப்போது எங்கிருந்தோ இனிய குரல் மெல்ல கேட்டது.
குமரன் வர கூவு வாய்க்கோயிலே, குளிர் நருஞ்சோலை மலை திருநாடன், என்ற பாடலின் மெல்லிய சிலிர்போலி எங்கிருந்தோ வந்தது. சித்திரசேனன் காது கொடுத்து கேட்டான். உயர்ந்து நின்ற பாறை மறைவில் நின்று யாரோ வரும் அரவம் கேட்டது. ஒளி வந்த பக்கம் நோக்கி நான் சித்திரசேனன் அருகே இருந்த பாறை மறைவில் அமர்ந்தான். இன்பவள்ளி அருவிக்கரையை நோக்கி வந்தாள். அருகே இருந்த பாறையின் மீது ஏறி இரு கரங்களையும் மேலே உயர்த்தினாள். குடிந்து எழுந்தாள். அதோ வீரென்று பந்தினை போல் எழும்பி மடுவில் குதித்து விட்டாள். அவள் குதித்ததால் சிதறிய நீர் திவலைகள் அருண்மொழியின் மீது பட்டன. உடல் சிலிர்த்தது. எழுந்து நின்று அவனை மடுவில் குதித்த இன்பவள்ளி நீச்சல் அடித்துவாறு கண்டுவிட்டாள். என்று சைகை செய்தாள். அருண்மொழியும் மடுவில் குதிக்க ஆயத்தமானான். ஆனால் மடுவில் குதித்த இன்பவள்ளியை காணோம். இங்கும் அங்கும் தேடினான். சிறிது நேரம் அருவி நீரின் இன்பத்தில் திளைத்து இருந்துவிட்டு திரும்பினான். மற்றொரு கரையில் இன்பவள்ளி நின்று கொண்டிருந்தாள். எப்படி கரையேறினாய்? அருண்மொழி வையப்போடு வினவினான். பாறைக்கடையிலே சுரங்க வழி இருக்கிறது. அதற்குள் நுழைந்து வர மூச்சு பிடித்தாயா? அங்கேயே கூட என்னால் இருக்க முடியும். கடல் கண்ணீனி. கடல் கள்ளியா? இருவரும் கலகலம் என்று நகைத்தனர். அவர்கள் நகைத்த ஒளி அருவி ஓசையோடு சேர்ந்து இழைந்தது. புள்ளினங்கள் கலகலப்போடு இணைந்து ஒளித்தன. இங்கு எதற்காக வந்தாய் இன்பவள்ளி? நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? நீராட? நீ? நானாட? மீண்டும் சிரிப்பு. எப்படி வந்தாய்? நான் இங்கு வருவேன் என்று தெரியுமா? நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நான் இங்கு வந்திருப்பேன் என்று தெரியுமா? நான் கலபதியோடு வந்தேன். நீ வருவாய் என்று தெரியாது. கலபதியோடு மட்டும்தான் வந்தீர்களா?
ஆம்.
உங்கள் பின்னால் மற்றொருவர் வந்தாரே?
இருக்காது.
நான் பார்த்தேன். இரு தினங்களாக உங்களை நிழல் போல் தொடர்கின்றாரே அவர்.
கலத்தில் வந்த வணிகராயிருக்கலாம்.
அவர் வணிகர் அல்லர்.
உனக்கு எப்படி தெரியும்?
நான் எளிதில் எதையும் எடை போட்டு விடுபவள்.
என்னையுமா?
ஆஹா, நீங்கள் வணிகர் அல்லர், ஆனால் கள்ளர்.
கள்ளனா?
ஆமாம். அதுவும் பேதை பெண்கள் கிடைத்தால் கள்ள தொழிலை தொடங்குவீர்கள்.
அப்படி சொல்லாதே இன்பவள்ளி. பெண்ணின் கூர்விழியை எதிர்த்து நோக்க சக்தியற்ற நானா பேதைகளிடம் திருடுவேன்?
உங்களை விட எளியவள் ஒருத்தி இருந்தால்?
அப்படி எவரும் இதுவரை.
பொய் கூறாதீர்கள். முல்லைத்தீவில் மோகன புன்னகை முகத்த பெண்ணல்லால் ஒருத்தியின் இதயம் கவர்ந்து விட்டீர். அதை எங்கே வைத்திருக்கின்றீர்?
அவள் அனாதை பெண்.
அவளிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். முத்தும் மரகதமும் நிறைந்த பையனில் வைத்துள்ளீரா, அல்லது திறக்கையெல்லாம் நெஞ்சை பேழையில் புதைத்து வைத்து விட்டீரா?
இன்பவள்ளி.
சுவாமி,
என்ன கூறுகின்றாய்?
கிள்ளையின் மொழி போன்று கிளுக்கிழுப்போடு பேசுகின்றாயா?
வான்மதியின் தன் நிலவை உருக்கி சொற்களை தேய்த்தெடுத்து பேசுகின்றாயா? வண்ணமலர் தேனெடுத்து வளர்த்தினையின் மாவோடு கலந்த இன்சுவை நிரப்பி பேசுகின்றாயா? யாழின் இசை கூட்டி பேசுகின்றாய? குழலின் இனிய நாதங்கள் கலந்து பேசுகின்றாயா? என்ன பேசுகின்றாய் பெண்ணே?
உன் பேச்சை என் இதயத்தில் எழுதுவேன். அந்த எழுத்து அழியாதிருக்க உன் முகத்தாமரை மலரை அதன் மீது மூடுவேன். எங்களூர் சென்று அந்த சொல் இன்பத்தின் அற்புதத்தை மீண்டும் மீண்டும் கூறி கூறி பார்த்து கழித்து கூத்தாடுவேன்.
இந்த 12 அத்தியாயம் காத்திருப்பாய் வந்துவிடுவேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.